திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து என்ன நினைக்கிறாரு, இது ரொம்ப அழகா இருக்கே இந்த திருமேனி, இது எங்கே இருக்கிறது என்று நினைக்கின்றார். அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், எங்கும் பறந்து எல்லாம் தோன்றுவதற்கும் நிற்றற்கும் இடம் தந்து அருவமாய் விளங்குகிறது. அதனால அது ஞானாகயமோ விசும்போ அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி அது இருக்குது என்று நமக்கு காட்டுகின்றார். சரி, குருவின் திருமேனியை கண்டாச்சு. அப்ப கண்டிப்பாக ஒரு தெளிவு வரணும் இல்லையா? அந்த தெளிதல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சிவம் எங்கும் வியாபகமாக இருக்கின்றது. பக்குவம் வந்த உடனே அந்த குருநாதரின் மூலமாக, அந்த குருநாதராக வருவதே சிவன் தானே, மானை காட்டி மானை பிடிப்பது போல நமக்காக குருநாதருடைய மேனி தாங்கி அவர் வருகின்றார். மானுட சட்டை தாங்கி வருகிறார் என்று எட்டாம் சூத்திரம் சொல்றதுதான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கள் செலுமின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப குருவா வருவார் மானுட சட்டை தாங்கி அப்படிங்கிறது. அதத்தான் மிக அழகாக, பாயும் விடையரன் தில்லை அன்னாள் படை கண்ணி அமைக்கும் தோயும் நிலத்தடி தூமலர் வாடும் துயரமெய்தி ஆயும் மனநே அனங்கல்லல் அம்மா முலை சுமந்து தேயும் மருங்குள் பெரும்பனை தோல் தோழி சிறுமுதலே என்று. கண்ணிமைத்தல், அடிநிலம் தோய்தல், மலர் வாடுதல், இதெல்லாம் இதன் மூலமாக எங்கும் நிறைந்த பொருளாகிய சிவத்தை எம்பொருட்டு குருவாக முன்னுணர்த்தும்படி கருணையை காட்டியது. அதனால எனக்கு தெளிவு கிடைச்சது. தெளிவு யாரால கிடைக்கும்? குருவாலதான் கிடைக்கும். அதனால எனக்கு தெளிவு கிடைத்தது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொன்னது என்று நாம் பார்க்கின்றோம். சுவாமிக்கும் நமக்கும் எப்போதும் அனாதியே சம்பந்தம் இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து நமக்கு சொல்லி, அந்த மலபரி பாகம் எய்திய மாணவனுக்கு குருநாதரின் கருணையானது கண்டிப்பாக உண்டு. அதை மற்றொரு பாடலிலே மிகவும் அழகாக, அணியும் அமிழ்தும் என் ஆவியும் ஆயவன் தில்லை சிந்தாமணியும் பராரறியா மறையோன் அடிவாள் தளரின் பிணியும் அதற்கு மருந்தும் பிறள பிறள மண்ணும் பிறள மின்னும் பணியும் புரை மருங்குள் பெருந்தோழி படைக்கண்களேன்னு சொல்லுது. நடராஜ பெருமான கண்டிப்பாக வழுத்த வேண்டும். குனித்த புறமும் கொகை செவ்வாயிற்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தின். அப்படி யாரெல்லாம் வழுத்தவில்லையோ அவர்களுக்கு உடல் பிணியும் உயிர் பிணியும் நீங்கவே நீங்காது. அப்ப நடராஜ பெருமான வழிபட்டால் உடல் பிணியும் நீங்கும், உயிர் பிணியும் நீங்கும். அதனால நாம் அவரை வாழ்த்த வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு பதிப்புண்ணியம் வேணும். நேத்து பார்த்தோம், அதாவது சரி சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற சிவ தன்மங்கள். அது நமக்கு எப்படி கிடைக்கும்? நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனை ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண். யார் யாரோ தேடிட்டே எச்சு போயாச்சு, ஆனா பக்குவ ஆன்மாக்கள் அவரை அடைகின்றது என்பதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஆகையால் பதிபுண்ணியத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்ன ஆனாலும் சிவபெருமான மட்டும்தான் தொழ வேண்டும். மறந்தும் வேற யாரையும் தொழக்கூடாது. பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாது என்றன் உள்ளமதே அப்படின்ட்டு அழகா சொல்றாரு. உன்னை அல்லாது உள்ளம் உள்ளாது உத்தமனே அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இந்த திருக்கோவையார் பாடல்ல, வளை பையில் அப்படிங்கிற பாடல்ல, சிவபெருமான மட்டும்தான் வணங்கணுமே தவிர பிற தெய்வ வழிபாடு நமக்கு தேவையில்லை என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். இப்போ பதி புண்ணியத்தினால என்ன கிடைச்சிருக்கு? சிவகுரு தரிசனம் கிடைச்சிருக்கு. இப்ப தலைவனாகிய ஆன்மா வந்து சிவபோகம் அதுக்கு கிடைத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி சிவத்தோடு கூடி இன்பம் பெறுவதற்கு துணிவது. அதை உணர்த்தக்கூடிய பாடல் ஏழுடையான் பொழில் எட்டுடையான் புயம் என்னை முன்னாள் ஊழுடையான் புலியூரன்ன பொன்னி உயர் பொழில்வாய் சூளுடைய ஆயத்தை நீக்கும் விதி துணையா மனனே யாழுடையார் மனம் காண அங்காய் வந்து அகப்பட்டதே அப்படின்னு சொல்றார். ஏழு உலகங்களை உடையவன் எட்டு திக்குகளையும் புயங்களாக உடையவன் கருத்தரியா காலத்திலேயே என்னைய ஆளாக்கி வச்சிருப்பவர் அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய புலியுறதான் தில்லை அதை ஒத்த பொன் போன்ற சிவமாகிய தலைவி அப்படிங்கிறார். எப்போதும் இடைவிடாது சூழ்ந்து அடியார் கூட்டத்தை நீக்கம இருக்கக்கூடிய மாதிரி அந்த நியதியே காரணமா இருக்கு. கைமாறு வேண்டாத கருணை இறைவன்பால் இருப்பதால் அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு கிடைக்குது. அதாவது கருணையே நியதியாக சிவம் வந்து இந்த பூமியில எனக்கு எளிதாக எதிர்பட்டது, அதனால் எனக்கு சிவபோகம் கிடைக்கின்றது, அதனை துய்ப்பாயாகன்னு நெஞ்சை பார்த்து என்ன செய்யறாரு அறிவுறுத்துகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இறைவனுடைய அருளால் இதெல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்கும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த சிவகுரு எதிர்பட்டால் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உயிருக்கு வந்து உணர்வற்று சிவமேயாய் தன்னை யாருன்னு மறந்து அது அதுவா கலக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். இதுதான் நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்னாங்க இல்லையா, முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று. இதெல்லாம் அகத்துறையில தலைவனும் தலைவியும் மாதிரி சொல்ற மாதிரி, ஆனா இந்த ஆன்மா வந்து சிவத்தோட ஐக்கியமாகிறது தான், அந்த முக்தியை குறிக்கக்கூடிய பேரின்பத்தை குறிக்கக்கூடிய பாடல்கள் தான். இந்த ஒரு நிலை வந்து அழகாக இந்த ஆன்மாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மிக அழகாக நமக்கு இவர் எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சொற்பால் அமுது இவள் யான் சுவை என்ன துணிந்து இங்கனே நற்பால் வினை தெய்வம் தந்து இன்று நான் இவையாம் பகுதி பொற்பார் அறிவார் புலியூர் புனிதன் பொதியில் வெற்பில் கற்பாவிய வரைவாய் கடிதொட்ட கழவகத்தே என்று. பெரும்பற்ற புலியூர் அதான் புலியூர்னு சொல்லப்பட்டிருக்கதான் தில்லை அந்த தலத்துல எழுந்தருளி அனாதியே நித்த சுத்தனாக இருக்கக்கூடியவர் யாரு, அம்பலவான பெருமான். அவர் பொதிகை மலையில உள்ள கற்பரந்த மலையில காவலை அகன்ற களவு புணர்ச்சியில சொற்பால் அமுது அப்படின்னு வருது இல்லையா, சொல்லின் கண்ணதாகிய அமுது போல் வாழ் யாரு, அந்த சிவமாகிய தலைவி. துய்ப்பவனாகிய யான் அந்த அமுதை விட்டு நீங்காத சுவை போன்றவன் அப்படின்னு தன்னுடைய ஆன்மாவை பற்றி சொல்றார் மிக அழகாக. அதான் இந்த மாதிரி ஒரு துணிந்து சொல்வதற்கு அந்த அளவுக்கு அவருடைய அனுபவமானது இருக்கிறது, அந்த அளவுக்கு இறைவன் அவரை ஆட்கொண்டிருக்கின்றார். பொதுவாக உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பின்புதான் முக்தி எல்லாம் அனுபவிக்க முடியும், ஆனா இவங்கெல்லாம் ஜீவன் முக்தர்களாகவே வாழ்ந்தவர்கள். அதனால இவங்க ரொம்ப தெளிவாக நமக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து காட்டுகின்றார்கள் என்று நாம பார்க்கிறோம். எப்படி இறைவன் வந்து ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் போது உயிரிடத்துல அது அறியாம உணர்வா நிறைஞ்சு நின்று இன்பம் தருகின்றார் என்பதைத்தான் மிக அழகாக. சிவகுரு எதிர்பட்டா உயிர் உணர்வற்று சிவமேயா தன்னாமம் கெட்டு அது அதுவா கலக்கும் சிவத்தோட என்று மிக அழகாக அந்த குருவின் மேன்மையை நமக்கு அந்த இடத்துல எடுத்து காட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது சிவகுரு நல்ல பக்குவமான சீடனுக்கு அந்த அந்த குருவை போய் பார்க்கும்போது சச்சு தீஷை, அப்புறம் ஆசிர்வாதம் பண்ணும்போது தீண்டலாகிய ஸ்பரிச தீட்சை, அப்புறம் உபதேச மந்திரமாகிய அந்த வாசக தீட்சை இல்லையா, இது எல்லாம் கிடைக்கும் ஆன்மா பக்குவம் ஆகும்போது அப்படின்ட்டு. அதனாலதான் துவக்கும் போது திருவாசகத்தில் எப்படி ஆரம்பிச்சாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று ஆரம்பித்தார். இந்த நமச்சிவாய என்ற அந்த சொல்ல மட்டும் சாமானியமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லு. ஆனா அதைத்தான் நம்ம பஞ்சாட்சரம்னு சொல்றோம். இது வேதத்துக்கு நடுவுல இருக்கு. அந்த ரிக் யஜூர் சாமம் அப்படின்னு பிரிக்கிறோம், அந்த திரையின் சொல்லுவோம், அந்த மூன்று வேதங்கள், அதுல நடுவுல இருக்கக்கூடியது யஜுர் வேதம். அந்த யஜுர் வேதத்துல 101 சாகைகள் இருக்கு, அதுல 51 சாகை அதுலதான் போதாயன சாகைன்னு சொல்லுவோம். அது 7 காண்டங்களா இருக்கு. அதுல 4வது காண்டம் வந்து சதருத்ரீயம்னு சொல்லப்படுது. அது நடுவுல 5வது பிரச்சனம், அதுதான் நம்ம சோமாயச ருத்ராயச அப்படிங்கிற அனுபாகத்தோட நடுவுல, அதாவது இருதயத்தானத்துல நம சிவாயச அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்பேற்பட்ட மந்திரம் இந்த சிவ மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல வேத ஜீவரத்னமாகவும் பரம பாவனகரமாயும் அதிக ரகசியமாகவும் சர்வ வேதாந்த சாரமுமா இருக்கு. அப்பேற்பட்ட மந்திரம், சாமானிய மந்திரம் கிடையாது. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயுவேன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி. அப்போ அதனாலதான் அந்த வேத சாரமாகிய ஞானப்பால உண்ட ஞான சுமந்த பெருமான் இங்கனம் சொன்னார். அதோட மட்டும் இல்லாம செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆக அப்பேற்பட்ட சிறப்பு உடையது இந்த அஞ்செழுத்து அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இந்த பஞ்சாட்சரத்தோட சிறப்புகளை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சண்டாளனா இருந்தாலும் சிவங்கிற சப்தத்தை உச்சரித்தால் அவனோடு சம்பாசனை செய், அதான் அவன் கூட பேசு, அவனோடு வாசம் செய், அவனோட இருக்கலாம், அவனோடு கலந்து போசனம் செய், சாப்பிடலாம் அப்படின்னு மிக அழகாக முண்டகோப உபநிடதம் நமக்கு சொல்லுது. இதத்தான் மாபாடிய கர்த்தராகிய சிவஞான சுவாமிகள் சிவனெனும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனுடன் உரைக, அவனோடு கலந்து பேசுக, அவனோடு இருந்து உண்ணுக என்னும் ஓமையில் சுருதி பொருள் அப்படின்னு உரைத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நமது வாகீச பெருந்தகையும் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். அதான் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதிதானேன்னு அதுல சொன்ன மாதிரி, திருமந்திரத்துல சொன்ன மாதிரி சிவபெருமான் மேல ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தா அந்த சிவநாமத்தை உச்சரிக்கணும், அஞ்சலத்தை உச்சரிக்கணுங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரும். அப்படி வந்தால் நமக்கு நன்மை கிட்டும் என்பதைத்தான் வேதம், ஆகமம், திருமுறைகள், சித்தாந்தம், புராணம் எல்லாமே நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். சிவபெருமான சம்புன்னு சொல்லுவோம், அது அவருக்கு மட்டுமே உரிய திருநாமம். சம்பு பத்னியாகிய அம்பால சாம்பவின்னு சொல்லுவோம். சம்பு பக்தர்களாகிய சிவனடியார்களை சாம்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆக இப்படி நாம் எல்லாம் சம்புவையும் சாம்பவியையும் தொழுது சாம்பவர்களாக திகழ்ந்து அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே, அதாவது கணித்துக் கொண்டே இருந்து அவரை பற்றியே நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் என்ன செஞ்சாலும் அவரையே நினைந்து செய்யணும். நம்ம ஆரம்பத்துல பார்த்தது மாதிரி பரனை நினைஞ்சு எல்லாமே செய்யணும். இதுகாரம் ஒண்ணு இல்லை, நான் வந்து என்னோட சம்பாத்தியத்துல இருந்து இவ்வளவு செஞ்சிருக்கேங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்தா கூட இனி மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பணம் யாருடைய பணம்? சிவபெருமானுடைய பணம். நாம அதுக்கு தர்மகர்த்தா மட்டும்தான். அதனால அதற்கு உரிமை கொண்டாடாமல் அதற்கு காவலாக இருக்கக்கூடிய நாம வந்து அதை நல்ல விஷயத்துக்கு கணக்கெழுதி எடுத்து கொடுக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை மட்டும் நம்முடன் வைத்துக் கொண்டு தன்முனைப்பு இல்லாமல் சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும். அங்கனம் செய்யும் போது சிவபெருமானுடைய அருள் வந்து நமக்கு அப்படியே முழுவதுமாக கிட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி முதல் நாளும் நம்ம சிந்திச்சோம். ஆகமமாக நின்று அன்னிப்பான்ட்டு ஆன்மா ஞானம் கண மோட்சம் மன மலநாசங்கிறதையும் பார்த்தோம். அப்ப ஆன்மாக்களுடைய மலத்தை நாசம் செய்து ஞானத்தை உதிப்பித்து மோட்சத்தை தருவதால் ஆகமம்ங்கிற பேரு. அடுத்து ஆனா பாசம், கண பசு, மன பதி அப்படின்னு பொருள் வச்சு திரிபதார்த்த லட்சணத்தை சொல்லலாம், அதாவது முப்பொருளையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலே நாம் இவருடைய திருவாசகத்திலும் அந்த முப்பொருளை பற்றி விரிவாக எல்லாம் சிந்தித்தோம். அதன் பின்பாக திருக்கோவையாரிலே சில கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த ஆறுங்கிற விகுதியோட இருக்கக்கூடிய ஒரு தோத்திர நூல் வந்து இதுதான். ஏன்னா சாத்திரத்துல வந்து திருவுந்தியார், திருக்கல்ட்டுப்படியார், சிவஞான சித்தியார்னு ஆறு ஆறு வருது. ஆனா திருமுறைகள்ல ஆறு விகுதியோட இருக்கக்கூடிய ஒரே நூல் திருச்சிற்றம்பல கோவையார் தான். ஆக அதுல இறைவன் எப்படி எல்லாம் இருக்கின்றார், இறைவனுடைய உருவம் எப்படி இருக்கிறது அப்படி அப்படின்னு அவருடைய அங்கங்கள் அதையெல்லாம் நமக்கு அவர் வந்து சுயம் பிரகாசமா இருப்பாரு, அக்னி ரூபமா இருப்பாரு, பொன்னணையானா இருப்பாரு, மின்னணையானா இருப்பாரு, அடுத்து முக்கண்களை உடையவராக இருப்பார், நற்பகல் சோமன் எரிதரு நாட்டத்தன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மூன்று பேரும் அவருடைய கண்கள், நற்பகல்னா சூரியன், சோமன்னா சந்திரன், எரினன் அக்னி, இந்த மூன்றுமே அவருடைய கண்களாக இருக்குது. அப்புறம் கண்டம் வந்து கருத்திருக்கும், அதுக்கு என்ன காரணம்னா தேவர்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தேவர்கள் ஓய்வடையணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஆன்மாக்கள் ஓய்வடையணும் அப்படிங்கிறது. காரண வாரும் கரைமிடற்று அம்பலவன் என்று மிக அழகாக அந்த சொற்றொடர்களை எல்லாம் காட்டி அவருடைய தோள்களே நமக்கு திசைகளாக இருக்கிறது, அவை நமக்கு அருளை வழங்குகிறது, அவருடைய பாதங்கள் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி அவருடைய அலங்காரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு. ஏன்னா காமநூல்னு எளிதாக சொல்லிட்டாங்க, அப்படி சொல்றது பெரிய பாவம். அதனாலதான் அதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். நமக்கு கொடுத்த நேரத்துக்குள் நமக்கு சிறிதுதான் சிந்திக்க முடியும் என்பதால் நான் அதில என்ன இருக்கிறது என்று உங்களிடம் சொல்லிக் கொண்டே வருகிறேன். அடுத்து அவர் என்னென்ன கோலம் கொள்கிறார், அவருடைய தன்மைகள் எல்லாம் எப்படிப்பட்டன, அளத்தற்கரியன, இன்ன தன்மையன் என்று அறிவண்ணா எம்மான் அல்லவா, அதனால அவருடைய தன்மைகள் எல்லாம் எப்படிப்பட்டனங்கிறது ரொம்ப அழகாக. ஆதி அந்தம் இல்லாதவர், மூப்பு இளமை இல்லாதவர், முன்னவன் பின்னவன், படைப்பும் அவரே, எல்லாம் அவரே, அவரே ஒளியாக இருக்கின்றார், ஆகாயமமாக இருக்கின்றார் அப்படின்னு, முக்தியை அருள்பவர் அவர்தான், காமரை வென்ற கண்ணோன் என்றே சொல்லிவிட்டார்கள். ஆக அவருடைய தன்மைகளை எல்லாம் இங்கனா காமனை அழித்தவர் தானே அவர், அதனால அதையும் சொல்லியிருக்காங்க. அவருடைய செயல்கள் அப்படின்னு சொல்லி ஐந்தொழில்களையும் சொல்லி உயிர்களுக்காகவே அவர் அந்த உயிர்களின் பக்குவ நிலைக்கேற்ப கருணையோடு ஆட்கொண்டு ஐந்தொழிலும் செய்து அவர்களுக்கு முக்தியை வழங்குகின்றார் என்று அறிவுறுத்தப்பட்டு, அடுத்து அந்த அறக்கருணை மரக்கருணையை பற்றியும் எடுத்து கூறி, தங்கத்துல வைரத்தை பதிச்ச மாதிரி இருக்கு, அவ்வளவு தூரம் ஒளிர்கின்றது அந்த சிறப்பான செய்திகள் எல்லாம். அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்ல, ஆனா உயிர்கள்லாம் ஆதியும் அந்தமும் உடையது, அந்த உயிர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே நமக்கு உறவாக தாயாக தந்தையாக இருந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை பிரியாமல் இருந்து அருள் பாலிக்கின்றார் என்ற செய்தி. ஆக சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உள்ள சம்பந்தங்கள் நாம நேற்றே பார்த்தோம். மனையாள் மகன்மை இல்லையா, அப்படி பல வகையில இருக்கக்கூடிய உறவுகள். அப்ப அவருடைய அவர் இருக்கக்கூடிய தலங்களுக்கு உள்ள சிறப்பு, சிவனடியார்கள் எப்படி இருக்க வேண்டும், சிவபெருமான் மீது அன்புடையவர்கள் எல்லாருமே சிவபெருமானுடைய அடியவர்கள் தான், சரியா? அவங்க வந்து சும்மா பேருக்கு உலகியல் வாழ்வுல இருப்பாங்களே தவிர அவங்கள்ட்ட உலகப்பற்றை விட இறை பற்று தான் அதிகமாக இருக்கும். இறைவனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிப்பார்கள், அதுதான் அடியவர்களுடைய இலக்கணம். அந்த இறை வாழ்வு தான் வேணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் கேட்கறதுனால அடியாருடைய இயல்புகள் பாங்குகள் இதெல்லாமே நமக்கு திருக்கோவையார்ல அது மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. கூம்பல் அங்கை தலத்து அன்பர் என்போடு உருக குனிக்கும் பாம்பலங்க பரன் அப்படின்னு சொல்றார். பெருமானை நினைச்சா உடல் உள்ளம் இதெல்லாம் உருகணும், அந்த பான்மையை தரணும் அப்படின்னு சொல்லி, அப்படி இறைவனை நினைந்து வாழ்வது ஒரு தவ பயன். நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் நாம் செய்த வினைகளின் காரணமாக இறைவன் நமக்கு வழங்குவது. அடியார் தொடர்பு நமக்கு எப்போது இருக்கணும், அந்த தொடர்பு இருந்தாதான் நமக்கு எப்போதும் இறைமை உணர்வு இருக்கும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சேசைய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு சொல்றார் இல்லையா திருவாசகத்துல. அந்த மாதிரி உள்ள உருகி ரோமம் சிலிர்க்க இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இந்த ஆன்மாவானது முன்னேறும். அடுத்து நிறைய தனிய பொதுவாக அடியார்கள் என்று சொன்னாலும் தனி அடியார்கள் பலரையும் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. தில்லையில 3000 பேர் இல்லையா, தில்லை 3000 அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதனால அவங்க எல்லாம் சிவபெருமான வணங்குறது, பதஞ்சலி முனிவருக்கான இறைவன் நடனமானது, வரகுணன் பாண்டியன் வழிபட்டது, அது போல பல விஷயங்களை நமக்கு மிக அழகாக இதுல எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து இறை வழிபாட்டோட பயன், கண்டிப்பாக இறைவனை வழிபடணும். அவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர், அவரை வழிபட்டா நம்முடைய பாசம் நீங்கும் அவர் அருளால. அதன் பின்பு பாச நீக்கத்துக்கு பின்பு நமக்கு சிவப்பேறு கிடைக்கும் என்பதால் நாம அதை செய்ய வேண்டும் என்று வழிபாட்டினை வலியுறுத்தி அந்த தீவினை நம்ம விட்டு நீங்கணும். அப்பதான் பாசத்தை அறுப்பாரு. பாசத்தை அவர் அறுத்துட்டாருன்னா நிச்சயமா நரகம் கிடையாது. ஒரு இடத்துல நரகம் புகினும் எள்ளேன்னு சொல்லியிருப்பாரு. திருவருளால் இருக்க பெறின் இறைவா, எல்லாம் திருவருள் தான் அப்படிங்கிற உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். நரக வாழ்க்கையா பூலோகத்திலே சமயத்துல இருக்கு. அதுக்கு காரணம் என்னதுதான், திருவருள் தான். அதனால அந்த வாழ்க்கையை நம்ம நொந்துக்கிட வேண்டாம். சரி, ஆனா அவரை நம்ம சிக்கனு பிடிச்சோம்னா அவர் துயர் தீர்ப்பார் அப்படிங்கறது நமக்கு அழகாக எடுத்து சொல்லி, தலைவியை பிரிந்து அதாவது சிவத்தை பிரிந்து இந்த ஆன்மா இருக்கு, தலைவன் இருக்கு, அதனால அந்த பிரிவு துயர் எப்படி இருக்கும் என்று பல இடங்கள்ல சொல்லி, தலைவியோட ஊரெல்லாம் பத்தி விவரமா எடுத்து சொல்லி நமக்கு ஒரு அருமையான வழியிலே இறைவனை காட்டி இருக்கின்றார் இந்த நூலிலே. தலைவி வந்து குரு அதாவது சிவம், தலைவன் வந்து உயிர், திருவருள் வந்து தோழி, உள்ளம் வந்து பாங்கன், திரோதானம் வந்து செவிலித்தாய், பறை வந்து நற்றாய். இந்த பாத்திரங்களை கேட்டவுடனே தெரிஞ்சிடும் இது எப்பேற்பட்ட நூலாக இருக்க முடியும் என்று. ஆகையால் இத அருட்கண்ணால் நோக்கணும். ஏதோ மேலோட்டமாக நோக்கி தவறான பொருள் எல்லாம் தவறாமல் பல உரைகள் திருக்கோவையாருக்கு இருக்கின்றன. ஆனால் இன்னென்ன உரையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அத்தகைய உரைகளை பின்பற்றி அவரை வழிபடுவோம். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்துள்ளும் என் சிந்தையுள்ளும் உறைவான், உயர்மதிர் கூடலின் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ, இறைவா தடவரை தோற்கு என்கொலாம் புகுந்து எய்தியதே என்று மிக அழகாக, தலைவன் தலைவியை பிரிந்து அவள் நினைவாகவே இயங்குவதால் அவனோட உடல் மெலிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுல சொல்லி, ஆனா இந்த மாதிரி உடல் இது இந்த நிலையில இறை நிலையில உடல் மெலிகிறது நல்லதுதான். ஏன்னா உயிரை வந்து அது உயர்விக்கும். அதனால அதை பற்றி நாம் கவலைப்படாமல் அவரை அடையலாம் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி, இது ஊதியமேனு முடியும். எனது திருக்கோவையார் நூல் வந்து எப்படி முடியுது, உயிர்க்கு உற்ற ஊதியமேன் முடியுது. நமச்சிவாய வாழ்கன்னு துவங்குது திருவாசகம். ஆக உயிர்க்கு ஊதியம் 5 எழுத்து தான் என்பதை இந்த 2 நூல்களின் வழியாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் பெருந்தகை என்று சொல்லிக்கொண்டு அவரை வணங்கி நிறைவாக, இன்று தெய்வ மறையவர் விளங்க சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வழங்கூர் மழை பொழிக மண்ணுயிர்க்கு இன்பம் பொழிக, பெரியோர் வாழ்க மெய்வளர் நந்தி நம் திரு ஆப்பனூருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர்குலம் பெருக, வான்தளி புதுக்கும் அன்பர் குலாம் தழைக்க மாதோ என்று கூறி அருமையான முறையிலே குருவருளாலும் திருவருளாலும் இந்த 7 சிந்தனை நமக்கு வாய்த்தது. அதற்கு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக இந்த எழில்ஞான பூஜையின் சிறப்பாக செய்த சைவம்.org பொறுப்பாளர் அமைப்பு அன்பர்களுக்கு எனது மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேரிலே இதை தினந்தோறும் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.